ஓம் சிவாய நம. சைவம் தா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவபுராணம். வழங்குபவர் மகாவித்வான் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அவன் நாதன்னர். நாதனா இருந்தாலும் என்னோடு எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னார். என்னை பயன்படுத்துவதற்காக அவன் குருவாக வந்தான் என்பதை அடுத்தபடி சொன்னான். ஆண்டன்னு நம்ம சொன்ன ஆண்டன்னு ஆளுதல் என்றால் பயன்படுத்து. கணவனுக்கு ஆளனும் வேண்டும். அவன் மனைவியை பயன்படுத்து. மனைவியினாலே இன்பம் அனுபவிக்கிறான் என்று ஆடவனை சொல்வார்களே தவிர கணவனால் இன்பம் அனுபவிக்கிறாள் என்று மனைவியை சொல்ற பழக்கம் இல்லை. ரெண்டும் உண்மைதான். இருந்தாலும் இவன் தான் இன்பம் அடைகிறவன், இன்பத்தை தருபவள் அவள். இன்னொருவரை கேட்டால் சொல்வார், கண்டு கேட்டு உண்மைத்து உத்தரிக்கும் ஐம்புலனும் ஒன்றோட கொண்டே உள்ளாய். இவங்கிட்ட இல்லையா? இவங்கிட்டையும் ஐந்து புலன் இருக்குல்ல. ஒன்றோட கொண்டே உள்ளாய் என்று அவகிட்ட தான் இருக்கிற மாதிரி சொல்றாள். அனுபவிக்கக்கூடியவளாக அவள் இருக்கிறாள், அனுபவிப்பவனாக இவன். அதான் ஆளுதல். எப்பொழுது இந்த உயிர் இறைவனை அடைகிறதோ அப்போதுதான் இது பயன்படுகிறது. இப்பொழுது அது பயன்படலை. என்ன ஏன் உயிர் பயன்படலைன்னு சொல்றீங்க? எவ்வளவு காரியம் பண்றது, உள்ளவட்டிகளை பெறுகிறது, வீடுவார்கள் வாங்குறது, எவ்வளவு செய்கிறதேங்கிறாங்க. இதெல்லாம் உயிரின் பயன் அல்ல. உயிர் சார்ந்து இருக்கின்ற உடலுக்கு உயிருக்கு இந்த பயனெல்லாம் பயனா இருந்தால் இது வருவதும் விலகுவதும் கிடையாது இல்லையா? இந்த பொருளெல்லாம் உயிரை உயிரிழப்புல விலம் பயனா இருந்தால் உயிரோடையே இருக்கும். உடலோடு செல்லுகிறது, உயிரோடு செல்லுவது இறையவர்கள். இறையரும் தான் உயிரின் பயன்பாடு. அதனால சொன்னார், ஆண்ட இந்த உயிரை பயன்படுத்தியவன் இறைவன். அந்த முன்னில்லா ஆனந்தம் பெற்றேன், யாதுரியை பெற்றதும் என்பார். அப்ப அவன் ஆனந்தத்தை தருகிறான். இந்த உயிர் ஆனந்தத்தை அனுபவிக்கிறது. உயிரை ஆனந்தம் அனுபவிக்கும்படியாக செய்கின்றவன் இந்த உயிரை பயன்படுத்தியவன் இறைவன். அப்படி பயன்படுத்துவதற்காக குருவனியாக வருகிறான். ஆச்சாரியனாக போகை ஆண்ட போகை என்பதை திருப்பெண்துறை என்று சொல்வார்கள், திருவாவூரை என்று சொல்வார்கள். ரெண்டுக்கு அந்த வார்த்தை இன்னால் ஒரு பாட்டை வைத்துக் கொண்டு சில பேர் அது வந்து திருவாவூரையாகத்தான் இருப்பாங்க. நண்டி பெருந்துறையை நம்பிடர்கள் போயகல, நெண்டி எழு போகழிக்கரசை. இந்த பாடல்ல நண்டி பெருந்துறையை நம்பிடர்கள் போயகல என்று முதல்ல பெருந்துறையை சொல்லிவிட்டார். அடுத்தபடி நெண்டி எழு போகழிக்கரசை என்று பின்னால இரண்டாவது வரையில போகழியை சொல்றார். ஆகவே போகழி என்பது திருவாவூரை தான் குறிக்கும். அதுவும் திரும்பியும் திருப்பெருந்துறை என்று சொன்னீர்களே, ஆனால் முதல் வழியிலையும் ஒரு தடவை பெருந்துறை என்று வந்திருக்கிறது இந்த பாட்டில். அதனால் திருவாசகத்தை வச்சே திருவாசகத்துக்கு பொருளை பாடுவோம் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. அந்த பாட்டில் கடைசியில் பின்னால் உத்தரகோஷம் கேட்டார். அதனால் திருப்பெருந்துறை, திருவாவூரை, உத்தரகோஷமங்கை எது அப்படி மூணு தலங்களை. அதனால போகழி ஆண்ட என்று சொன்னால் இவர் குருமணியாக ஆச்சாரியனாக வந்து குருவாக வந்து இவரை ஆண்டது திருப்பெருந்துறையிலே ஆகினாலே கோவலி என்பது திருப்பெருந்துறையை தான் குறிக்க வேண்டும்.
கோவலி என்றால் பசுத்துவம் அழிப்பதற்காக, கோவலி என்றால் பசுத்துவம்.
எங்கடத்துலையும் அப்படித்தானே, நீ பசுவாக இருந்து வழிபட்ட இடமாகினாலே ஆவடு முறை. அந்த புராணத்தை வச்சு அவர்
கோவலி அவரை
கருத்து வேறுபாடு இருக்கிறது. நம்ம பொறுத்தவர்களும் அது வந்து கோவழி ஆண்ட குருமணி என்றால் ஆச்சாரியனாக இருந்து திருப்பெருந்துறையிலே என்னை ஆண்டவன் என்று சொல்லுவது இந்த இடத்துக்கு பொறுத்தவர்கள். ரெண்டு பொருளும் இருக்கிறபடினாலே அது எந்த பொருளை ஒரு இடத்துல படைக்கிற பொருளைத்தான் இவர் இடத்துக்கும் பயன்படுத்த வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஒருவேளை அந்த பாட்டில் கோவழி திருவாவூரையாக கூட வச்சுக்கலாம். இந்த இடத்துல கோவழி என்று திருப்பெருந்துறை என்று சொல்லுவது குருமணி என்று பின்னாலே அடையாளம் காட்டுகிறபடினாலே அது நமக்கு பொருத்தமாக மணி அனுகிரகம் பண்ணார். அந்த குளத்திலே ஒரு பேரொழியை கிளப்பி அதுல எல்லாரையும் மறையும்படியாக செய்து விட்டு அவர் போயிட்டார். குரு மணி இந்த இரண்டையும் சந்தித்த முடியாத குருமணி என்று சொன்னார் போல இருக்கிறார். கோகை ஆண்ட குருமணி தந்தாள் வாழ்க. ஆச்சாரியன் என்று சொன்ன உடனே அவனுடைய வார்த்தை தான் ஆகமம். ஆகமத்தை தமிழிலே வச்சு பொருள் விடுவார். ஆகம் என்பது வடமொழியாகினாலே வடமொழியிலே வச்சு அப்படி பொருள் பண்ணி கொடுவோம் செய்வார். ஆகமம் என்றால் ஆ என்றால் உயிர், கமம் என்றால் நிறைதல், உயிர் நிறைகின்ற இடம், உயிரானது தன் பயனை பெறுவதற்கு உயிராக இருக்கிற இடம், அதுதான் ஆகமம். ஆகமம் என்ன சொல்லுகிறது? இந்த உயிரை இறைவனோடு கொண்டு போய் சேர்க்க முதல் வரையில் ஆச்சாரியன்னு சொன்னதுனால அடுத்தபடி ஆகமத்தை அவனே ஆகமாகவும் இருக்கிறான். அன்னிப்பான்னா நமக்கு ரொம்ப கிட்ட இருக்கிறான், அணுகி உள்ளார், குருவை தேட முடியாது, ஆகமத்தை எப்பொழுதும் நம்ப. இப்போ நானே பகுப்பலைக்கு வந்து நான் பாடம் சொல்கிறேன், என்னை நீங்கள் எப்பொழுதும் அடைய முடியாது, ஆனால் புத்தகம் எப்பொழுதும் உங்களுக்கு செய்கிறது. ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் என்னோடு நெருக்கமாக இருக்கிறோம். அவன் ஆகமமாக இருக்கிறபடினாலே நான் ஆகமத்தின் மூலமாக அவனை எப்பொழுதும் பெற முடியும். அந்த ஆகமம் எங்கேயே இருக்கிறது. அவன் என்ன பண்ணுறான்னா தான் ஆச்சாரியனாக வருகிறான், ஆகமங்களின் மூலமாக நமக்கு அருளை செய்கிறான், ஆச்சாரிய குருடர்களை உலகத்துக்கு அனுப்பி அவர்களின் மூலமாக நமக்கு உதயம் செய்விக்கிறான். இப்படி பல காரியங்களை அவன் செய்கிறான். அதில் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் நமக்கு அண்மையிலே இருந்து கொண்டிருப்பவனாகிய அந்த பெருமானுடைய தாழ்வாழ்க. இந்த உயிருக்குள்ளே உயிராக அவன் இருந்து கொண்டிருந்தால் இந்த உயிர் அவனை எரிந்து ஓடுவதில்லை. ஆனால் ஆகமமாக வருகிற பொழுது அந்த ஆகமத்தை படிக்கவும் பார்க்கவும் கையில் வைத்துக் கொண்டிருக்கவும் இந்த உயிரால் முடிகிறது. ஆகினாலே இறைவன் பல இடங்களில் ஆகமத்தையே இறைவனாக வழிபாடு செய்கிற முறை கிரந்த சாஹிப் என்று சீக்கியம் எடுத்துப்பார். ஆகம் நாம தான் அவர்களை இப்போதான் நாம் திருமுறைக்கு வருவோம். இறைவனை ஆகமமாக ஆகமத்தை அவன் சொல்லிய காரணத்தினாலே அந்த ஆகமத்தின் மூலமாகவும் தன்னை உயிருக்கு தருகிறான். ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாள். தொடர்ச்சியை சொல்லி விடார்கள். இவ்வரையிலேயும் உங்களுக்கு தாழ் என்கின்ற வார்த்தை ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க முழுக்கொன்று உடன்பாடாக ரெண்டு வார்த்தைகள் இதில் வந்திருக்கிறது. ஏகன் அநேகன் அதனடியே சரிப்படுத்துறதுக்காக இறைவன் என்று ஒரு வார்த்தையை பின்னால் ஏகன் அவன் ஒருவன் தான், பலர் அல்ல. அநேகேஸ்வரவாதிகளை மறுத்தது. கடவுள்கள் பலர் உண்டு, பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்று இப்படி எல்லாம் சொல்லி பலராட்டாள். ஏகன் அவன் ஒருத்தன் தான், வேறு யாரும் அநேகன். இந்த உயிர்களை காரியப்படுத்துவதற்காக பல்வேறு தோற்றங்களை உடையவனாக வருகிறபடியினாலே அநேகனாகவும் இருக்கிறான். படைத்தல் காத்தல் அடித்தல் மறைத்தல் முதலாகிய ஐந்துகளை செய்கிற காலத்திலே ஒவ்வொரு இடத்திலேயும் தன்னை வைத்து அந்த ஐந்தொழிலை நடத்துகிறான். ஆகையினாலே அவனை அநேகன் என்று சொல்ல முடியும். இன்னொரு பொருள், எல்லா உயிர்வோரும் அவன் இருக்கின்றபடியினாலே அவன் அநேகனாகவும் இருக்கிறான். அந்த பொருளை சொல்வதற்காகத்தான் அவன் எதனாலே எப்படி நீங்கள் அநேகன் என்று சொன்னீர்கள் என்று கேட்டால், அவன் இறைவன். இறைவன் என்றால் தங்குதலுடையவன். எல்லா உயிர்களிடத்திலேயும் அவன் தங்கி இருக்கிறான். தன்னை நோக்கி பார்க்கிற பொழுது அவன் ஏகன். எல்லா உயிர்களோடும் தங்கி இருக்கிற காரணத்தினாலே அவன் அநேகன். அந்த இறைவன் அடி வாழ்க, எல்லா உயிரிடத்திலையும் தங்கி இருக்கிறவனாகி அந்த பெருமானுடைய திருவடி முயற்சியை விட்டு திருவடிக்கு வரும். காடென்று போடும்போது முயற்சியும் வரும், திருவடியும் வரும். இந்த வழியில் வரும்பொழுது இறைவன் சுரூப லட்சணத்திலே ஏகனாகவும் எல்லா உயிரிடத்திலையும் வருகின்ற காரணத்தினாலே அநேகனாகவும் எல்லா உயிரிடத்திலேயும் எப்பொழுதும் தங்கி இருப்பவனாகவும் முன்னாலே நீங்காதான் என்று சொன்ன இறைவனை இறைவன் என்று இங்கே தங்கி இருப்பவன் என்று சொல்றான். ஐயா முன்னாலே நீங்காதான் என்று எதிர்மறையாக சொன்னதை இப்போது இறைவன் தங்கி இருப்பவன். உயிரினத்தில் இறைவன் முதல்ல நீங்காதானால்தான் இருக்க வேண்டியது. அப்புறம் உயிர் முயற்சியினாலே பயனடைகின்ற பொழுது இறைவன் உயிரிடத்திலே தங்கி இருக்கிறான் என்பதை இந்த உயிர் தெரிந்து கொள்வது. உயிர் நிலை உயர உயர இறைவன் தங்கி இருக்கிற தன்மை தெரியும். அது பின்னால்தான் தெரியும், முதல்ல நீங்காதாம் தான். அதனால தான் அந்த ரெண்டையும் அடுத்தது இப்போ வருங்க அஞ்சு வாழ்க இல்லையா, அந்த ஒரு வாழ்வு இப்போ ஒரு வாழ்வு அந்த மாதிரி ரெண்டு, அப்புறம் மூணு நாலு அஞ்சு. இந்த அஞ்சு வாழ்க வருகிற இடங்கள்லையும் காடு என்கின்ற வார்த்தையை போட்டுருக்கார். அடுத்தபடி ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க இது ஆறாவதாக அதை முடிக்கிற பொழுது இறைவனுடைய அடி, அடி என்பது முடிவு, முயற்சி என்பது ஆரம்பம். அதனால காடுல முயற்சியும் அடியும் இருக்கிறது, அது தொடக்கமும் முடிவு ரெண்டும் இருக்கு. ஒரு கதை முடிக்கும் போது ஆத்மநாதனாக வந்து உயிருக்கு தேர்வனாக உடன்பிருந்து ஆச்சாரியனாக உபதேசத்தாரை உயர்த்தி உயிர் எப்பொழுதும் பின்பற்றக்கூடிய ஆர்வமாகவே உயிரோடு தனக்கு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டு ஏகனாக இருக்கிறதான் எல்லா உயிரிழப்பையும் உறைகின்ற காரணத்தினாலே அநேகனாகி எப்பொழுதும் அந்த உயிரிழப்பிலே தள்ளி இருப்பவனாக இறைவனாக இருக்கிறார் என்கின்ற அளவுக்கு அவனுடைய அறிவான். அவர் என்ன செய்தார்? அந்த முயற்சியினுடைய பகுதியில் ரெண்டாவது அர்த்தம் பகுதி வெல்க என்ற நிலையில வெற்றி என்று சொன்னால் ஒரு போர் நடந்திருக்க வேண்டும். அந்த போரிலே ஜெயித்திருந்தால் தான் இறைவனுடைய திருவடி வெல்கின்றார். அப்படி என்ன போர் செய்தது? அந்த போரிலே அது என்ன வெற்றி அடைந்ததா? வெற்றி அடைந்தால்தானே வெல்கன்னு சொல்ல முடியும். வெற்றி தோல்வி ரெண்டு வரும் இல்லையா? தோற்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க அப்படின்றவர். இப்போ வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தன் அடிந்த போர் செய்தவன் என்று சொல்லுகிற காரணத்தினாலே வேந்தன் என்று ஆகி அரசனார். வேந்தன் என்ற சொல் ஆழமான தொகுதி. வேந்தன் என்கின்ற சொல் தமிழ் இலக்கியத்திலே மூவேந்தர்களைத்தான் குறிக்கும். எல்லா ராஜாக்களையும் குறிக்கும். பாரி மூரி காரியம் சொன்னால் இவர்களெல்லாம் மன்னர் அரசர். ஆனால் வேந்தர் என்று எந்த பாட்டையும் சொல்லியிருக்கான். ஏற சோழ பாண்டியர் தான் சிறப்பியாட்ட வறுமையா முடிகள் வேந்தர் மூவர்க்கு முடியது அடிவெண்டியதை அவர்கள் வேந்தர் படைப்புக்காலம் தொட்டு மேம்பட்டு வரும் குடிகள் என்று அதை எழுதுவார். அறிஞர் வடங்குவதோடு இந்த கண்ணும் பழங்குடி பண்பிரு தலைப்பிரிதல் என்று குரல்ல அறிஞர்கள் பழங்குடி என்பதற்கு ஏறோ பாண்டி என்றால் போல படைப்பு காலம் தொட்டு மேம்பட்டு வரும் குடிகள் அப்படின்னு இறைவன் பழமையானவன் இந்த முகேந்தர்களும் பழமையானவர்கள் இந்த கருத்துல. அதனால இறைவனை அரசன் என்று மன்னன் என்று சொல்லார். முதல் முதல் சொல்லுகிற இடம் வேந்தன். ஏற சோழ பாண்டியரை போல பழமைக்கும் பழமையாக இருக்கிறவன் ஆதலினாலே அவன் வேந்தான். இங்க ஒரு வேந்தன் என்று சொன்னால் இந்த ராஜா சண்டை போடணும், அதில் ஜெயிக்கணும். இவனை வேந்தன் ஆக்கினார். என்னுடைய வேகத்தை கெடுத்து ஆண்ட என்னை தன்னுடையவனாக நாடு பிடிக்கிறது அரசனுடைய சொல். நாட்டிலே இருந்த தீய அரசனை அழிப்பதும் அரசனுடைய சொல். அது வேகம் கெடுத்து உயிர் புலநின்பங்களை அனுபவிக்கிற காலத்தில் வேகமாக போகும் போறது கவனித்து பார்த்தா. ஒரு பொருளை எடுக்கிறதுல எவ்வளவு வேகம் இருக்கு பாருங்க. உங்களுக்கு பத்துல கீழே ஒரு ரூபாய் கணக்கு எப்படி தள்ளுறதுன்றதை பற்றியே நீங்க சிந்திச்சு கண்டுபிடிங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அந்த பஸ்ஸில் பிரயாணம் பண்ணலீங்கன்னா அந்த காசை பிரத்தியாருக்கு தெரியாம எப்படி எடுக்கிறது என்ன யாருக்கா தெரிஞ்சுடுதுன்னா அது என்னுடையது என்று ஒருத்தர் சொல்லுவாரு. என்ன ஒரு ஆசை உண்டாச்சுன்னா அதில் இந்த புலன்கள் எப்படி வேகமாக வேலை செய்யுதுன்னு பாருங்க. உதாரணத்துக்காக சொல்லணும். எல்லா விஷயங்கள்லையும் உள்ள ஒரு பாட்டு விளையா உள்ளம் விளையும் ஆயினும் எதையுமே ஆசைப்படாத மனது அது ஒரு பொருளை ஆசைப்பட்டு விட்டது. அப்படி இருந்தாலும் என்ன பண்ணணும்? யோக்கியமானவன் கேட்டவை தோற்றியாக பெரியவர்கள் சொல்ல கேட்ட விஷயங்களையே அற்புதமாக கொண்டு மனதை அடக்கணும். அந்த ஆசையில் கேட்டவை தோற்றியாக வீழ்த்து மனசை அந்த வழியில வேகமா போகாதபடி திருப்பி அங்கு அருணும் பொருளும் வடாமையும் நாடி தர்மத்திற்கு விரோதம் வரக்கூடாது, பொறுப்பேற்றுக்கும் தடை வரக்கூடாது. ரெண்டும் கெடாதபடி ஆராய்ந்து தன் தகவலை நோக்கி தன்னுடைய யோகியதை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தன் யோகியதைக்கு குறைவான காரியத்தில் போய் இறங்கி சம்பாதிக்க கூடாது. தன் தகவலை நோக்கி மாற்றுதாரன் பின்னாகுமே முன்னேறி கொடுத்தார். அதுக்கு பிறகுதான் நினைத்ததை செய்யலாம். மனசு ஆதப்பட்டு விட்டதுன்றதுக்காக அவசரமா விழுந்து உன் கௌரவத்தை கெடுத்து விடக்கூடாது. ஆனால் இவ்வளவு எதுக்காக சொன்னால் இது கௌரவத்தை கெடுத்து கொண்டு எப்படியாவது அடைய வேண்டும் என்கின்ற வேகம் புலன்களுக்கு இருக்கிறது என்பதனால்தான் இப்படி ஒரு உபதேசம் சொல்ல வேண்டியதார் இல்லையா. அல்லது பல இடங்களில் அவர் சொல்கிறார்கள், புகழனின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெரியும் கொள்ள. உலகமே கிடைக்கிறதா இருந்தாலும் கூட அதனால பழி வருமானால் கொள்ள மாட்டார்கள். ஆனால் உலகத்தில் நடக்கிறது என்ன? எப்படியாவது நாம எலெக்ஷன்ல பார்க்கணும், சந்திக்கிறமே எப்படியாவது ஜெயிக்கணும். ஞானம் இருக்கா தர்மம் இருக்கா அதை பற்றி கவலை. இது என்ன ஆகுது? வேகம் ஜெயிக்கிறவங்க தான் குறிக்கோள். அதுக்குரிய வழிமுறைகள் சரியா தெரிஞ்சிருக்கிறத பற்றி பார்க்காம ஓடினா அது நீர்வீழ்ச்சி மாதிரி மேலிருந்து கீழே விளாடுற போது எவ்வளவு வேகமா வருதோ அந்த மாதிரி இந்த புத்தி ஓடும். இந்த வேகத்தை கெடுத்து புலன்படி நடைகின்ற இந்த உயிரின் வேகத்தை கெடுத்து ஆண்ட தனக்குரியதாக இந்த உயிரை ஆட்கொண்ட வேந்தன். அப்ப வேந்தன் பெருக நம்ம ஒரு போர் செய்திருக்கிறான். இந்த உயிருக்கு வேகத்தை அழிந்திருக்கிறான், அதனாலே வெற்றி அடைந்திருக்கிறான். அதனாலே வென்ற என்ற வார்த்தையை கட்டுப்படுத்தினார். வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தன் அடி. இங்க அடி என்பதை பயன்படுத்தியவர் போர் என்று சொல்லிவிட்டோம். அதிலே அவன் ஜெயித்திருக்கிறான் என்பதையும் சொல்லியிருக்கிறோம். அவன் ஒரு நாட்டை கீழ்ப்படுத்திய அரசன் மாதிரி என்னை அவனுக்கு கீழ்ப்படுத்தி விட்டான் என்பதையும் சொல்லியிருக்கிறோம். அடி என்பது வார்த்தைக்கு பொருத்தமாக இருக்காதுன்னு நினைத்த உடனே அடுத்த வரியில மாற்றினார் பாருங்க. புறப்பருக்கும் விஞ்ஞகந்தன் செங்கடல்கள் வெல்க, வெற்றி அடைந்தவர்கள் காலிலே வீரக்கடலை இடுவார்கள். இங்கே கடல் என்கின்ற உருவகத்தின் மூலமாக திருவடி என்கின்ற பொருளை எப்ப வெல்க என்ற வார்த்தைக்கு கடல் என்பதுதான் பொருத்தம். சரி, முதல் வரியில அடின்னு சொன்னாரு, இப்ப கடல் சொல்றாரு. இந்த ஞாபகம் அங்கே வரலன்னு கேக்குறீங்க. நான் கடல் சொல்ல போறது இந்த அடியத்தான் தெரியறதுக்காக தான் முதல்ல அடி சொல்றேன். நீங்க கடல் என்றால் அந்த ஆபரணத்தை குறித்தோ அறிஞ்ச அந்த கடலை அணிந்திருக்கிற அடியல்லவா நினைக்க வேண்டும். கடல் என்பது கால போட்டிருக்கிற அணி. ஆனா நான் சொல்றது அது இருக்கிற இடம் தான ஆகுபெயர் மாதிரி. இது தாலி ஆகுபெயர் இல்லையா? தாலின்ன உலகம் உறங்கியதுன்னு சொன்னா உலகம் உங்களை உலகத்தில் உள்ளவர்கள் அது இடம் ஆகுபெயர். இடத்தின் பெயர் இடத்தில் உள்ள பொருளுக்கு வருகிறது. இடத்தில் உள்ள பொருளின் பெயர் இடத்துக்கு வந்தா இடத்தில் உள்ள பொருள் கடல். அந்த கடல் இங்க எதை குறிக்கிறது? அடியை குறிக்கிறது. கடலை குறிக்காதீங்க, அடியை குறியுங்கிறதுக்கு தான் முதல்ல அடி வருங்க என்ற வார்த்தையை முதல்ல போட்டுட்டு விளக்கு உடைஞ்சு போச்சுன்றான். எதை சொல்றாங்க? விளக்குன்றது என்ன? அந்த சுடர். ஆனா விளக்கு உடைஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. அவன் எதை சொல்றான்? அந்த சுடர் இருந்த இடம். அதே மாதிரிதான் இங்கு கடல் என்பது தானி ஆகுபெயர். பல பேருக்கு தானாகுபெயர் தெரியும், அது இடம் ஆகுபெயர். இது இடி ஆகுபெயர் சொல்ல முடியாது. தானாகுபெயர் தானி ஆகுபெயர். பிறப்பருக்கும் சின்னகந்தன் செய்கடல்கள் பெய் கடல்கள் என்று சொன்னால் அணிந்து கொண்டிருக்கின்ற கடல்கள் என்று பெய் வேற போட்டார்கள். அதனால இந்த கடலை நினைச்சிருந்தீங்க. கடல் என்பது இங்கே கடலை குறிக்காமல் கடல் அணிந்திருக்கின்ற காலை அது ஞாபகம் மேல இருக்கிற அடியில் பிறப்பருக்கும் விஞ்ஞகன். விஞ்ஞகன் தலைக்கு உலகத்தை கூட விஞ்ஞகன் என்றால் தலையை அழகு பிடிச்சிருக்க தலையரை விடாமலியா கட்டி அலங்காரமா பிறந்துட்டிருக்கான். அதுல கங்க ஒரு பிறக்கின்றான் புரோத்து மாதிரி உள்ள சொல்லியிருக்கான் இல்லையா? விஞ்ஞகன் தலைக்கோலமுடையவன் பிறப்பருக்கும் பிறப்பை அறுக்கிறான். வெறுக என்று சொன்னால் அறுக்கிறது உதைக்கிறது அடிக்கிறது கெடுக்கிறது இதெல்லாம் வரணும் இல்ல. முதல்ல வேகம் கெடுக்குனாரு, அதனால வெறுகன்னு வந்தது. இப்ப பிறப்பு அறுக்கும். நம்முடைய பிறப்பை இல்லாதபடி செய்து விடுகின்ற அறுத்து விடுகின்ற விஞ்ஞான் தலைக்கோலமுடையவனாகிய அந்த பெருமான் அவனுடைய பெய் கடல்கள் செய்யப்பட்ட கடலை அணிந்த திருவடிகள் வென்ற